நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தொல்லையில் திருமூல அழகுமலை ராமதேவ அழகுமலை ராமதேவ கும்பமுனி திருப்பதி கந்தனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் மாமியரோடு நற்றார் காசிநல்லி தேவர் நற்றார் காசிநல்லி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ரமேஸ்வரம் பதஞ்சலி ரமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் போராக்க மயூரன் குதம்பர் போயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் எவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்
பாபாய் நமோ
ஓம் சிவாய
நமோ.
இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். உலகளாவிய மற்றைய சங்க சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமையும். அதன் பிரகாரம் வழமை போல இன்று பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புதமான விடயங்கள் பாபாஜியினால் கிடைக்கப்பெறும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 152, 153, 154, 155. கட உபனிஷத்தில் ஜமன் சசிகேஸ்திவின் தகுதிக்கான பல சோதனைகளை வைத்த பின் வேதம் கூறும் பிரம்மச்சரியத்தின் அடிப்படையில் அமைந்த தவம் எடுத்துரைக்கும் முடிவு சுருக்கமாக ஓம் என்பதே என்கின்றான். ஈஸ்வரனின் ஒளி வடிவம் ஓம் என்ற பிரணவம். அதுவே பூமியில் உள்ள உயிர்களின் சாரம், நீரில் உள்ள மண்ணின் சாரம், தாவரங்களில் உள்ள தண்ணீரின் சாரம், மனிதனில் உள்ள தாவரங்களின் சாரம், பேச்சில் உள்ள மனிதனின் சாரம், வேதத்தில் உள்ள பேச்சின் சாரம். ஓங்காரத்தை தியானிக்க வேண்டும். பேச்சு வாழ்க்கையின் குறியீடு அதுவே. எல்லோருக்குள்ளும் இருக்கும் பிராணன் அதாவது வாழ்க்கை தத்துவம் அதுவே. வேதத்தின் தொடக்கமும் சாரமும் அதுவே. அதன் வெளிப்பாடு நிலையில் நாமமும் உருவமும் கொண்டு இப்பிரபஞ்சம் முழுவதும் அமைகின்றது. உருவம் என்பது வெளியே உள்ள தோல், பெயர் என்பது உள்ளே இருக்கும் விதை. பெயரும் உருவமும் பிரிக்க முடியாதவை. அவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒன்று பெயர் சூட்சுமமானது, மற்றது உருவம் தூலமானது. உடல் உருவமானது மனம் பெயரால் அமைவது எல்லா உயிருக்கும் பேசும் சக்தி உண்டு. நமக்குள் இருக்கும் எண்ண அலைகள் முதலில் வார்த்தைகளாகவும் பின்னர் உருவங்களாகவும் வெளிப்படுகின்றன. நம் புலன்களுக்கு புலப்படும் இப்பிரபஞ்ச உருவமானது பிரகிருதியின் அதிர்வாய் அமைவது. இதற்கு ஒலி வடிவம் உண்டு. அதுவே ஓம். ஓங்காரமே சாத்திய குறியீடு. மிகவும் உலக பொதுவானது. எண்ணமும் வார்த்தையும் பிரிக்க முடியாதவை. அதுபோலவே ஒலி வடிவு இன்றி எந்த பொருளும் நம் எண்ண உலகிற்குள் வர இயலாது. எனவே ஓங்காரத்திலிருந்து இப்பிரபஞ்சம் உதிக்கின்றது. ஓங்காரத்தில் நிலைக்கின்றது, ஓங்காரத்திலேயே ஒடுங்குகின்றது. உதயமும் ஒடுக்கமும் ஓங்காரத்திலேயே. எல்லா பெயர்களும் வடிவங்களும் வடிவங்களுக்கும் தாய் ஓங்காரமே. அணு முதல் மனிதன் வரை எல்லாம் ஓங்காரத்துக்குள் அமைகின்றன, அசைகின்றன. இந்த முக்கிய ரகசியம் மறைந்து கிடக்கின்றது. எல்லா பெண்மைக்கும் ஒவ்வொருமையே பின்புலாம். ஒவ்வொரு பெண்மைக்கும் இவ் ஒருமையே பின்புலாம். எல்லா சுழற்சியும் ஓங்கார மையத்தை சுற்றியே நடக்கின்றன. ஓங்காரத்தில் நிலைக்கும் சக்தியாம் சிவமும் இயக்கு சக்தியாம் சக்தியும் இணைகின்றன. இது நித்திய தெய்வீக உண்மை. எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கும் ஆத்மா இதுவே. ஓம்காரம் மூன்று பகுதிகளை உடையது. ஒவ்வொரு பகுதியையும் ஒரு மாத்திரை என்பர். அவை அகர மகர அகர உகர மகரமாகும். நான்காவது பகுதி ஆ மாத்திரையாகும். அதனை எக்குறியீட்டாலும் குறிக்க முடியாது. உயிரெழுத்து இல்லாமல் எச்சொல்லும் இல்லை. உயிரெழுத்து எல்லாம் ஓங்காரத்திலிருந்து வெளிப்பட்டவை. எனவே எல்லா சொற்களும் ஓங்காரத்திலிருந்தே பிறக்கின்றன. ஆனா என்பது முதலொளி. நாக்கை உருட்டுவதால் உகரம் பிறக்கின்றது. இறுதியில் மானா என்ற இதழொளி தோன்றுகின்றது. அகரம் முதல் ஒளி, உகரம் நடுவானது, மகரம் இறுதி ஒளி. ஓம் என்பது ஆ உம் என்றுதான் எழுத வேண்டும். பிரம்மத்தின் புனித பெயர் அது. அதற்கு வேறு பெயர் இல்லை. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அது பிரபஞ்ச பொது ஒளி. பிரபஞ்சத்தின் பெயரே அதுதான். ஓங்காரத்தின் உதவியாலே சாதகன் எளிதில் தெய்வீகத்தை உணர்கின்றான். ஆத்மாவை உணர மிகச் சிறந்த வழி ஓங்காரத்திலேயே உண்டு. ஆத்மாவே உலகமாக வழிபடுகின்றது. ஆத்மா என்ற எழுவாயிலிருந்து பிரபஞ்சமாகிற செயல்படு பொருள் வெளிப்படுகின்றது. ஓம்காரம் எழுவாய்க்கு அடிப்படையாக அமைவது. பிரம்மத்தின் நான்கு நிலைகள் ஓம். நான்கு நிலைகளில் வெளிப்படும் உணர்வு பின்வருமாறு. முதலாவது நிலை நனவு, இரண்டாவது நிலை கனவு, மூன்றாவது நிலை ஆழ்ந்த உறக்கம், நான்காவது நிலை உயர் உணர்வு அதாவது துரிய நிலை. பிரம்ம உபநிடத்தின்படி புருஷனுக்கு நான்கு முத்திரைகள் உண்டு. தொப்புள், இதயம், கழுத்து, தலை ஆகியவை. இவற்றில் பிரம்மமானது நான்கு குணங்களோடு ஒளிர்கின்றது. நனவு தலையிலும், கனவு கழுத்திலும், தூக்கம் இதயத்திலும், துரிய நிலை தொப்புளிலும் நிகழ்கின்றன. நனவில் பிரம்மா, கனவில் விஷ்ணு, தூக்கத்தில் ருத்ரன், துரியத்தில் அஷ்டபரம் பொருள். அதை பிரம்மம் என்று அழைக்கின்றோம். ஆனா என்பது நனவையும் தூள உடம்பையும், ஊனா என்பது கனவையும் சூட்சும உடம்பையும், மானா என்பது தூக்கத்தையும் காரண உடம்பையும் குறிப்பன. ஓம் என்பது விச்சவம், தைசஜன், பிரக்ஞை ஆகியவற்றை குறிக்கும். ஆனா என்பது புலன்களின் மூலம் வெளிப்படும் உலகையும், ஊனா என்பது கனவில் கண்ட உலக வாசனை மனத்தில் தேங்கி இருப்பதையும், மானா என்பது மனத்தின் செயல்பாடு முழுவதுமாய் நின்ற நிலையை குறிக்கும். நான்காம் நிலையாகிய அக்ஷரம் என்பது உணர்வின் நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. நான்காவது நிலையை மாண்டூக்கிய உபநிடதம் பின்வருமாறு வர்ணிக்கின்றது. உள்ளும் இல்லை, வெளியிலும் இல்லை, நடுவிலும் இல்லை. அது முழுமையான உணர்வு. அதனை காண முடியாது. அதற்கு குறியீடு இல்லை. அமைதி, ஆனந்தம், ஒருமை ஆகியவை ஒருங்கே அனுபவிக்கப்படும் ஆத்மாவின் நான்காவது பாதம் இதுவே. ஆத்மாவும் இதுவே. இதை உணர வேண்டும். மேலும் சுருதி கூறுகின்றது. எல்லாம் கடந்த மிக உயர்ந்த ஆனந்தத்தின் ஒருமை நிலை உலகியல் இருப்பு அற்றது. அக்ஷரமற்ற நான்காவது நிலை இது. ஓம் என்பது ஆத்மாவே. ஓங்காரத்தின் விளக்கமே வேதாந்தம். பிரபஞ்சத்தின் எல்லா விதிகளையும் சக்திகளையும் இது தனக்குள் அடக்குகின்றது. இது உணர்வின் மொழி. எல்லா இடத்தும் இது புரிந்து கொள்ளப்படுகின்றது. இது எந்த மொழிக்கும் உரியதன்று. ஆனால் எல்லா மொழிகளும் இதற்குரியது. முகமதியர்கள் தங்கள் பிரார்த்தனையை ஆமீன் என்று முடிக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் ஆமேன் என்று முடிக்கின்றார்கள். ஆமீன் ஆமேன் என்பன ஓம் என்பதன் திரிவுகளே. எல்லா ஒளிகளுக்கும் மூலம் ஓங்காரமே. எல்லா மொழிகளுக்கும் ஓங்காரத்தில் எல்லா மொழிகளும் ஓங்காரத்திலிருந்தே தோன்றுகின்றன. பிரார்த்தனையின் தொடக்கமும் வடிவும் இதுவே. நடுவில்தான் மொழிகள் எல்லாம் ஓங்காரத்தின் பல நோக்குகளாய் விளையாடுகின்றன. ஆத்மாவின் இயல்பான புகழ் ஓங்காரமே. உலகின் ஒருமைப்பாடும் இதுவே. ஒரே சமயத்தில் சுருங்கி விரியும் மையமும் இதுவே. தெருவில் செல்லும் ஒருவனை ஓ என்று அழைத்தால் அவன் திரும்பி பார்க்கின்றான். அவன் பெயரை சொல்லி அழைக்காது போனாலும் அவன் திரும்பி பார்க்கின்றான். பலவித மக்கள் இருக்கும் கூட்டத்தில் இதனை பரிசோதனை செய்து பார்ப்போம். எல்லோரும் நாம் குரலை கேட்டு திரும்பி பார்ப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட நேரும். அவ்வாறே நாம் குறிப்பிட்ட பெயரை சொல்லி கூப்பிடாமல் போனாலும் அவர்கள் கவனம் நம்மை நோக்கி திரும்புவதை காண முடிகின்றது. ஓ என்று மட்டுமே நாம் கூப்பிட்டோம். ஓம் என்பதன் திரிவே ஓ என்பது. தனித்தும் கூட்டமாகவும் மக்கள் கவனம் ஈர்க்கப்படுகின்றது இதனால். எனவே எல்லோருடைய பெயரும் ஓம் என்பதே என இயற்கை நிரூபிக்கின்றது. ஒருவர் சிரிக்கும் போது ஆ ஆ ஆ என்பதன் சேர்க்கையாக அமைகின்றது. இது ஓம்காரத்தின் திரிவே. ஒருவர் அழும்போது அது இம் என்பதன் தொடர்ச்சியாக அமைகின்றது. ஓம் என்பதன் திரிவே இது. ஒருவர் கூப்பிடும் போது இம் என்று தொடர்ந்து பாடுகின்றார். ஒருவர் பாடும் போது இம் என்று தொடர்ந்து பாடுகின்றார். எனவேதான் இசை எல்லோரையும் ஈர்த்து மையத்திற்கு கொண்டு வருகின்றது. தெய்வீக ஆனந்தத்தின் வடிவமே ஓம்காரம். எல்லாம் ஓம்காரத்தின் வேறுபட்ட வடிவங்களே. தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு வரும் ஓம்காரத்தின் பல வடிவங்களை பயன்படுத்துகின்றோம். எல்லோரையும் ஈர்க்கும் சக்தி கொண்டது ஓம்காரம். உலகில் உள்ள ஒரே இசை அதுவே. சங்கீத மொழியில் இதனை பற்றி கவிஞன் பேசுகின்றான். இசைக்குரலில் வெளிப்படும் ஒப்பற்ற இசையும் இதுவே. மரங்களின் இரகசிய குரலும் இதுவே. அலை யோசைகளிலும் இதுவே கேட்கப்படுகின்றது. மௌன இசையாக இது அண்ட வெளியிலிருந்து பறந்து கிடக்கின்றது. ஒவ்வொரு உயிரின் மூச்சு காற்றிலும் இது ஆடுகின்றது. காலம் தேசம் வர்த்தமானம் ஆகிய எல்லாவற்றையும் இது இணைக்கின்றது. தெய்வீகத்தின் அன்பும் இசையும் இதுவே. மூச்சின் இசை ஓங்காரமே. ஆகாசத்தில் இருந்து சக்தியை பெறும் பிராணனின் இயக்கம் மூச்சே. பிராணனும் ஆகாசமும் வேறல்ல. இரண்டுமே மாயை. மூச்சுக்கு மூலம் பிராணனே. மூச்சில்லாமல் வாழ்வில்லை. பிராணனே சூரியனை ஒளிவிடச் செய்கின்றது. உலகத்தை இயங்கச் செய்கின்றது. உயிர்களை மூச்சு விடச் செய்கின்றது. வாழ்க்கை வாழ இதுவே அடிப்படை. ஆகாயத்தின் வெளிப்பாடே பிராணன். ஆகாசம் என்பது வெளிப்படாத பிராணன். உலகளாவிய பிராணன் பின்புலத்தில் இருக்க உலக வாழ்வில் மூச்சு சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. மூச்சு என்பது இயற்கையாகவே நம்முள் செல்கின்றது. உள்நோக்கி வெளிவிடப்படுகின்றது. இவ்வாறு மூச்சின் பூரகம் கும்பகம் ரேசகம் ஆகிய மூன்றும் ஓங்காரத்தின் நடனமாகவே அமைகின்றன. இந்த நடனம் நின்று போனால் வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. ஆனால் மூச்சின் நடன ரகசியத்தை நாம் அறிய முடியும். மூச்சு உள்ளே சென்று வெளியேறும் போது அதனை துல்லியமாக கவனிக்க வேண்டும். இது வாழ்வின் பெரிய சங்கீதம். ஓம்காரத்தின் தெய்வீக பாடலை இயற்கையாக பாடுகின்றது. ஆகாசம் பிராணனிலும் பிராணன் ஆகாசத்திலும் செயல்படுவதால் தான் படைப்பு தொழில் நடைபெறுகின்றது. உண்மையின் பாட்டு இது. பிராணனின் ஓம்காரம் ஊடுருவி பிராணனில் ஓம்காரம் ஊடுருவி செல்கின்றது. இவ்வாறு இது எல்லா விடத்தும் பிராணனோடு இணைந்தே காணப்படுகின்றன. ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகின்றோம் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் தெய்வீக வாய்ப்பாடாம் சோகம் என்பது ஒலிக்கின்றது. மூச்சை உள்ளிழுக்கும் போது சோ என்றும் வெளிவிடும் போது ஹம் என்றும் கூறுகின்றோம். சோ என்றால் அவன், ஹம் என்றால் நான் என்பது அர்த்தம். இவ்வாறு அகந்தை பரம்பொருளில் கலக்க வேண்டும். சோகம் என்பதற்கு நான் அவனாக இருக்கின்றேன் என்பது பொருள். நான் நித்திய ஆனந்தமாக இருக்கின்றேன். ஜீவன் உலகப்பொது ஆத்மாவாம் சிவனே ஆகும். நம்மை அறியாமலேயே ஒரு நாளைக்கு 21,600 முறை சோகம் என சொல்கின்றோம். இதை அறிந்து சொன்னால் நாம் உண்மையை நேருக்கு நேர் சந்திப்போம். அகந்தை அழியும். எனவே சங்கராச்சாரியார் சொல்வதைப் போல மூச்சை உள்ளிழுக்கும் போது நான் பிரம்மம் என்றும் வெளிவிடும் போது வியகாரிய நிலையை மறுக்கவும் செய்கின்றோம். சோகம் என்ற மூச்சு தொழிலில் ஓம் என்பதே அடிப்படையாகும். ஷஹா ஆகியவற்றை நீக்கி அல்லது ஓ என்பதில் கலந்தால் ஓம் என்பது கிடைக்கின்றது. மூச்சுக்காற்றின் சாரமே ஓம்காரம்தான். சுருதி சொல்கின்றது, ஆத்மாவை கீழரணியாகவும் பிரணவத்தை மேலரணியாகவும் கொண்டு தியானத்தின் மூலம் கடைந்தால் கடவுளை காணலாம். ஆத்ம உணர்வு கீழ் விறகு, பிரணவம் என்பது மேல் விறகு. உலகில் தீ போலவும் விதையில் எண்ணெய் போலவும் ஆத்ம ஞானம் மறைந்திருக்கின்றது. கடைதல் என்பது தியானத்தை குறிக்கும். இதனால் ஆத்மா வெளிப்படும். இதனை சவிகல்ப சமாதி என்பர். ஓம்காரத்தின் துணையால் இந்த நிலைக்கு உயர முடியும். இந்த நிலையில் தொடர்ந்திருந்தால் அதுவே நிர்விகல்ப சமாதியாகும். அது மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது. முண்டக உபநிடதம் பின்வருமாறு சொல்கின்றது, பிரணவமே வில், ஆத்மா அன்பு, பிரம்மமே இலக்கு. ஆத்மா பிரம்மத்தில் ஐக்கியமாக வேண்டும். அம்பு இலக்கை எய்வதைப் போன்று மனதை பொறி புலன்களிலிருந்து விலக்கி பிரம்மத்தை மட்டுமே குறித்து அதனை உணர வேண்டும். விருத்திகளிலிருந்து கவனத்தை விடுவித்து ஏகாக்கிரத அதாவது ஒருமுகப்படுதல் நிலையை அடைய வேண்டும். விவேகானந்தர் கூறுவதைப் போன்று இந்த ஒரு தட்டு ஓர் அழைப்பு இயற்கையின் கதவுகளை திறந்து ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும். இந்த சாவி மட்டுமே கதவை திறக்கும் என்கின்றார் ஓம்காரத்தை. ஓம் என்ற ஒளி மட்டுமே மூலாதாரத்திலிருந்து கிளம்புவதால் அதுவே தியானத்திற்கு மிகவும் பொருத்தமான மந்திரம். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு எண்ணெய் தொடர்ந்து வீழ்வதைப் போன்றது தியானம். அது குல குண்டலினியை விழிப்படைய செய்யும். அதுவே காயத்ரி. குண்டலினி தூண்டப்படும் போது பிராணன் சூடாகி மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக மூளைக்குள் சென்று ஓஜஸ் அல்லது தேஜஸாக மாறும். அந்த நிலையில் மனம் உயர் உணர்வை அடைந்து ஞான ஒளி பெறும். விளைவு ஆத்ம சகசாரமே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய வாசிப்பில் ஓம்காரத்தின் முழுமையான பகுதியை பாபாஜி 4 பக்கங்களில் கொடுத்திருக்கின்றார். அண்டத்தை பற்றியும் பிண்டத்தை பற்றியும் மிகவும் அழகாக இந்த ஓம்காரம் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை கொடுத்திருக்கின்றார். இது முழுக்க முழுக்க வேதாந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஓம்காரத்தின் விளக்கம். நாங்கள் சித்தாந்தியலாகிய நாங்கள் இந்த ஓம்காரத்தை இன்னும் விரிவாக படித்து இருக்கின்றோம். எங்களுடைய சத்சங்கத்தில் இந்த ஓங்காரம் சிவசக்தியுடனும் இந்த ஓங்காரம் மற்றைய சித்தாந்த முக்கியமான விடயங்களுடனும் ஒருமித்து பார்த்து நாங்கள் அதை அட்டவணை மூலமாக கூட படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஓங்காரம் என்பது எங்களுக்கு மிகவும் மூலமான ஒளி. இது மூலாதாரத்தில் இருந்து கிளம்புகின்றது. இங்கிருந்து தான் எல்லா எழுத்துக்களும் உற்பத்தியாகின்றன. அது மேலே ஒவ்வொரு நிலையாக வந்து இதையெல்லாம் சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். இறுதியாக வைகறி வாக்காக வாய் மூலம் சொல்லாக வருகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த எழுத்துக்கள் கீழிருந்து மேல் வரும்போது தொப்புளில் நிலையில் இருக்கும்போது சூட்சும நிலை என்று சொல்லுவோம் அந்த எழுத்தின் வடிவத்தை, அந்த நிலையில்தான் அருளாளர்கள் இறைவனிடமிருந்து பல விடயங்களை பெறுகின்றார்கள். அருளாளர்கள் அவற்றை தங்களுடைய அருள் வாக்கு மூலம் மக்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சித்தாந்தத்தில் இந்த ஓங்காரத்தை பற்றி விரிவாக படித்திருக்கின்றோம், அடுத்த விளக்கம் என்ன என்பதை. ஆனால் வேதாந்தத்தில் இதனுடைய விளக்கம் ஆரம்ப நிலையிலேயே பாபாஜியினால் முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது. மிகவும் அற்புதமான விளக்கம். இதை திரும்ப 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 பலமுறை படித்தால்தான் உங்களுடைய சித்தத்தில் இந்த ஓங்காரம் என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். ஆகவே இது விளங்குவது ஒரே தரத்தில் மிகவும் குறைவு. முழு விளக்கங்களும் எங்களுடைய கிரியா யோகத்துக்குரிய விளக்கங்கள் முழுவதும் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய மூச்சு காற்றை பற்றி சொல்லியிருக்கின்றார். எத்தனை முறை இதை செய்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சூட்சுமமாக எங்களுடைய கிரியா பயிற்சியையே இது கொடுத்திருக்கின்றார். தியான பயிற்சி, பிராணயாம பயிற்சியை சூட்சுமமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய கிரியா யோகத்தின் இலக்கே இன்று நாங்கள் வாசித்த 4 பக்கங்களில் இருக்கும் சாரம். இது உங்களுடைய பயிற்சிக்கு கூட மிகவும் விளக்கமாக அமையும். மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். அதனால் நாங்கள் எல்லோருமே பயன்பெறுவோம் எங்களுடைய இலக்கை அடைந்து பதிஞானம் பெறுவதற்கு. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இந்த சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னதற்கு காரணம், இன்று இறைவனையா இணைப்பில் இல்லை, லண்டன் மாநகரில் இருப்பதால் அங்கு அதிகாலை 3 மணி ஓ 2 மணி. ஆகவே நான் அவருக்காக இந்த சுருக்கத்தை உங்களுக்கு தந்தேன். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள், சொல்லுங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் வியாழக்கிழமை கால வேளையில் ரொம்ப ஒரு சிறப்பான ஓங்காரத்தை பற்றி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கமாக அமைந்திருக்குது. இந்த ஓங்காரத்திலேருந்து தான் எல்லாமே பிறந்திருக்குதுன்றது சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லியிருக்கு. அதுல கிரியா யோகத்திலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. ஒரு சின்ன ஒரு ஊசி குண்டு கீழே விழுந்தாலும் அது ஓம் என்ற ஓங்கார சத்தத்தோட தான் விழுது. அந்த இயக்கம் தான் உலகத்தையே நடத்திக்கிட்டு இருக்குது. அது மூச்சு காத்து சுவாச வழியா உணரக்குள்ள நமக்கு ஞான வேள்வியும் நடக்குது. அது உணராதக்குள்ள மாய தோற்றங்களும் நடக்குதுன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்கு. அந்த வகையில இன்றைக்கு ஓங்காரத்தை பத்தி நமக்கு விரிவா பாபாஜி சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. அதை ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்க்கக்குள்ள அதுல நிறைய கருத்துக்கள் நிறைய இருக்கும். நீங்க மறுபடியும் அதை ஆழ்ந்து ஓங்காரத்தை பத்தி சிந்திக்கக்குள்ள உங்களுக்கு நிறைய விடயங்கள் கிடைக்கும் என்பத இந்த ஓங்கார சத்சங்கத்தின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துது. இன்னும் சிறப்பா நடத்த பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக அதை தொகுத்தீர்கள். மிகவும் முக்கியமான செய்தியும் அதனுடன் இணைத்திருக்கின்றீர்கள். எல்லா இயக்கமும் ஓங்காரமே. அதற்கு உபமானமாக நீங்கள் எடுத்தது ஒரு குண்டூசி கீழே விழுந்து ஒரு சிறிய ஒலியை எழுப்பினால் கூட அதில் கூட ஓங்காரம்தான் இருக்கின்றது என்ற உபமானம் மிகவும் அருமை. பெரிய அலை ஓசையாக இருக்கலாம், சிறிய குண்டுமணி ஓசையாக இருக்கலாம். ஏன் இந்த உலகம், இந்த ஓம்காரம் என்ற இசை நடக்காவிட்டால் உலகமே அஸ்தமித்து விடும். ஆகவே இந்த ஓம்காரம் என்பது மூலம், அதன் வழிதான் எங்களுடைய பயிற்சிகள், எங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன உலகில். ஆகவே இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் படிப்போம். இந்த நுணுக்கங்களை எங்களுடைய சித்தத்தில் பதிப்போம். அதை விட நாங்கள் சித்தாந்தத்தில் இதன் மேலதிக விளக்கங்களை படித்திருக்கின்றோம். எவ்வாறு இவையெல்லாம் எங்களுடைய உடலுடன் அமைகின்றன, என்ன நடக்கின்றது, சிவசக்தி என்ன மாதிரி இதனுடன் செயல்படுகின்றது, அண்டத்திலும் பிண்டத்திலும் இவை என்னவாறு செயல்படுகின்றன, அதற்கு அட்டவணையை போட்டு தந்திருக்கின்றோம். அகர உகர மகரங்கள் மூலம் எவ்வாறு நடக்கின்றது, இவை எல்லாவற்றையும் நீங்கள் சேர்த்து பார்த்து அதை விளங்கிக் கொள்ளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ நமோ சிவாய.